السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى، والصلاة والسلام على من لا نبي بعد. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه، أما بعد. فقد قال الله تبارك وتعالى بعد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل إن الخاسرين الذين خسروا أنفسهم وأهليهم يوم القيامة ذلك هو الخسران المبين، صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்குரிய அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நான்காவது நாளாகவும் உங்களை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையிலிருந்து நாம் படித்துக்கொள்ள வேண்டிய சில பாடங்கள் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை உங்களுடன் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை முன்மாதிரியாக வைத்து கதைப்பதற்கு, பேசுவதற்கு அல்லாஹ் அவகாசத்தை அமைத்து தந்தான். பேசுவதற்கும் கேட்பதற்கும் அவகாசத்தை அமைத்து தந்த அதே அல்லாஹ்விடத்தில் வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்குரிய அவகாசத்தையும் கேட்டு பிரார்த்தித்தவனாக, நேற்றைய தினம் நாங்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தன்னுடைய குடும்பத்தினுடைய மனைவிமார்களுடைய விடயத்தில் அவர்களுடைய உணர்வுகளை எப்படி மதித்து நடந்தார்கள். ஒரு மனிதனுடைய உணர்வை மதிப்பது என்பது ஒரு மிக முக்கியமான விடயம். உணர்வுகள் பால்படுத்தப்படும் பொழுது அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய சுயமரியாதை கொடுக்கப்படாவிட்டால், அவர்களை நாங்கள் ஒரு வகையாக தரம் குறைத்து பார்க்கும் பொழுது ஏற்படக்கூடிய விளைவுகள், மன உளைச்சல்கள், இது எம்மாத்திரமோ இருந்து கொண்டிருக்கும். அதனால் ஏற்படக்கூடிய நோய் வேறொரு திசையின் பக்கமாக எங்களை கொண்டு போய் சேர்த்துவிடும். இவைகள் எல்லாம் யதார்த்தம். சில ஆய்வுகள் சொல்லுகிறது, பொதுவாக ஒட்டுமொத்த மனித சமூகத்தில் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோயில் 70% நோய்கள் இப்படிப்பட்ட நோய். உணர்வுகள் மதிக்கப்படாத நோய், உணர்வுகள் மதிக்கப்படாததினால் ஏற்பட்ட நோய், அல்லது அவர்களுடைய சிந்தனையில் ஏற்பட்ட வித்தியாசத்தினால் ஏற்பட்ட நோய், நெகட்டிவ் திங்கிங், எப்ப பார்த்தாலும் எதிர்மறையாகத்தான் திங்க் பண்ணுவார்கள், பாசிட்டிவாக திங்க் பண்ணுவதற்கு என்பது தெரியாது, இப்படிப்பட்ட விளைவுகள் ஏற்பட்ட நோய் என்று சொல்லி நோய்களை வகைப்படுத்தியிருக்கிறார்கள். அதில் 70% நோய் உடம்பில் ஏற்பட்ட மாற்றத்தினால் ஏற்பட்ட நோய் அல்ல. மலையில நலைந்து வந்துட்டு அதனால காய்ச்சல் வந்துச்சுது, அல்லது வேற ஏதோ ஒன்று நடந்துச்சு, அதை சாப்பிட்டேன், இதை தின்றதுனால் ஏற்பட்ட ஒன்று என்று வரக்கூடிய நோயுடைய விகிதாசாரம் 30% இருந்தால், 70% நோய்கள் வந்து மனிதனுடைய உணர்வுகள் பால்படுத்தப்படக்கூடிய நேரத்தில் எதிர்மறையாக சிந்திப்பதனுடைய விளைவாகத்தான் ஏற்படுகிறது என்ற கருத்தை எழுதி வைத்திருக்கிறார்கள். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில் இருந்த ஒரு மிக முக்கியமான பகுதி தான் அந்த பகுதி. உணர்வுகள் மதிக்கப்பட வேண்டும். உணர்வுகள் அது பாசிட்டிவான முறையில் அதற்குரிய ட்ரீட்மெண்ட் செய்யப்பட வேண்டும். நான் நேற்று கூட சொன்னேன், 14 நாட்கள் பிரயாணம் செய்து ஹஜ்ஜிக்காக வேண்டி காபா ஆலயத்தை வலம் வர வேண்டும், தவாபுசை செய்ய வேண்டும், அங்கே போய் நேரத்தை காலத்தை கழிக்க வேண்டும் என்ற உணர்வுடன் ஒரு பெண் புறப்பட்டு வந்த ஒரு பெண்ணுக்கு எதிர்பாராத விதமாக அல்லது வளமையாக வரக்கூடிய மாதாந்தம் வரக்கூடிய அந்த மாதவிடாய் வந்துவிட்டால் அந்த பெண்ணுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி தவிடுபொடியாகிவிட்டது? அவளுக்கு எப்படிப்பட்ட உணர்வு ஃபீலிங் ஏற்படும்? ஏனப்பா இந்த பிரச்சனை எனக்கு, மற்ற பெண்களை பாருங்களேன். மற்ற பெண்களுக்கு இது வரத்தான் செய்யும், மற்ற பெண்களுக்கும் அவர்களுக்குரிய டைமுக்கு அது வரத்தான் செய்யும். ஆனாலும் இவ ஃபீல் பண்றது வேற மாதிரி. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எப்படி ஹேண்டில் பண்ணினாங்க, அதை எப்படி அந்த விடயத்தை அமைதிப்படுத்தினாங்க? சுபஹானல்லாஹ். இன்ன ஹாத அம்ருன் கதபஹுல்லாஹு அலா பனி ஆதம் அலா பனாதி ஆதம். ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய பெண் குழந்தைகள் மீது அல்லாஹ்வினால் விதியாக்கப்பட்ட எழுதப்பட்ட ஒன்று இது. இது ஒரு புதிய விஷயம் ஒன்றல்ல. எனவே ஒரு ஹாஜி செய்யக்கூடிய எல்லா கர்மங்களையும் உங்களால் செய்ய முடியும். ஒன்றே ஒன்று மட்டும்தான் செய்யலாம், காபத்துல்லாவ பலம் வரையாது. காபத்துல்லாவ பலம் வருவதுதான் ஹஜ்ஜுடைய வணக்க வழிபாடுகளிலே ஒரு மிக முக்கியமான வழிபாடு. அந்தஹிரா வைத்திய லித்தாயிஃபீன தவாஃபு செய்வது என்பது அங்க மட்டும்தான் சாத்தியமாகும். இப்ப தவாஃபு தான் முக்கியமானது, ஆனா மாதவிடாய் பெண்ணுக்கு தவாஃபு செய்யலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எப்படி ஒரு சின்ன விடயமாக ஆக்கி எல்லாம் செய்யணும் தானே, துவா கேட்கணும், ஜிக்ரு செய்யணும், சலவாத்தோ தேவம், காபத்துல்லாவ பார்த்து கொண்டு துவா கேட்கணும், சபா மருவாவில் அங்கைக்கு போகணும், ஜம்சம் தண்ணி குடிக்கணும், இப்படி எல்லாம் சொல்லாம எல்லாம் செய்யணும், இதை தவிர தவாஃபு மட்டும் செஞ்சு கொள்ளேதா என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விடயத்தை அமைதிப்படுத்துறார். இன்னொரு ஹதீஸ், இதற்கு நான் சொன்னேன் நோய்வாய்ப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் என்ன செய்வார் என்று சொன்னால், அந்த நோயாளியினுடைய நெத்தியில கையை வைத்து துவா செய்வார்கள், துவா கேட்பார். அல்லாஹும் அஷ்ஃபி அந்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபா. சில சந்தர்ப்பங்கள்ல தூரத்தில் இருக்கிற நோயாளிகளை சேவம் விசாரிப்பதற்காக வேண்டி புறப்பட்டு ஆயத்தமாவி ஹதியாக்கள் எடுத்துக்கொண்டு அவர்களை போய் சேமம் விசாரித்து விட்டு நாங்கள் வந்துடுவோம், துவாவும் செஞ்சு அனுப்புவோம், வாட்ஸ்அப்லேயும் துவா செஞ்சு அனுப்புவோம், உங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்வுகளை கொடுங்க, நாங்கள் இப்படி எல்லாம் பிரார்த்திக்கிறோம் என்றெல்லாம் சொல்லியிருப்பாங்க தூரத்தில் இருக்கிற நோயாளிகளை பார்த்து. ஆனால் வீட்டுக்குள்ள மனைவி நோயாளியாக இருப்பார், மனைவி நோயாளியாக இருப்பார். சுபஹானல்லாஹ், படிக்க வேண்டிய பாடங்கள் தூரத்தில் இருக்கிற ஆளோடு இருக்கிற அட்டென்ஷன் பக்கத்தில் உள்ள ஆளோட இல்லை. இது மனித வாழ்வில் இருக்கக்கூடிய சில குறைபாடுகள், குறிப்பாக குடும்ப நிர்வாகத்தில் குடும்ப கட்டமைப்பில் உள்ள சில குறைபாடுகள், இது நிவர்த்தி செய்யப்பட வேண்டும், இது பூர்த்தி செய்யப்பட வேண்டும். அதனால் தான் இது பேசுகின்றேன். இன்னமொரு சந்தர்ப்பத்தில் சுபஹானல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சில சந்தர்ப்பங்களில் சில கண்ணீர் அப்படியே துடைச்சிருவாங்க, கையால் சுருக்க கண்ணீர் வரும் பெண்களுக்கு, பெண்களுக்கு கண்ணீர் மிக வேகமாக வந்துடும். கணவன் ஏதாவது கொஞ்சம் சத்தமாக பேசிவிட்டாலும் கண்ணீர் வரும், அதுக்கு எந்த குறையும் இருக்காது. இது ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹுடைய வீட்டுக்குள்ளேயும் இருந்துச்சு. ஹதீஸ்கள் வந்திருக்கு, இமாம் புகாரி இமாம் அஹமது ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸ் ரிவாயத்து செஞ்சிருக்கிறாங்க, முஸ்னத் அஹமதுல் ஹதீஸ் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிமார்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு ஹஜ்ஜிற்காக வேண்டி புறப்பட்டார்கள். அன்ன நபிய்ய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜ பின்னிசாஹி, தன் மனைவிமார்களுடன் ஹஜ்ஜுடைய பயணத்தை ஆயத்தம் செய்தார்கள், புறப்பட்டார்கள். ஒன்பது மனைவிமார்கள், ஒன்பது வாகனம், சுபஹானல்லாஹ், ஒவ்வொரு வாகனத்துக்கு பொறுப்புதாரிகள், ஒரு வாகனத்துக்கு ஒரு பொறுப்புதார் இருக்கணும், அந்த பொறுப்புதாரி மஹரம் பேணக்கூடியவர்களாக எல்லா ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அந்த பெண்கள் ஹஜ்ஜிற்காக வேண்டி புறப்பட்டு போய்கொண்டிருக்கும் பொழுது ஹஜ்ரத் சஃபியா பின்த் ஹுயய் ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வாகனம் திடீரென்று பிரேக் டவுன் ஆகிட்டு. இந்த பிரேக் டவுனுக்கு காரணம் அந்த வாகனத்தை ஓட்டினவர், அந்த வாகனத்தை பொறுப்பாக இருந்தவர் வேகமாக வாகனத்தை வேகமாக ஓட்டினார், வேகமாக அந்த வாகனத்தை எடுத்துக்கொண்டு போனார். அதனால் அந்த வாகனம் டேமேஜ் ஆகிட்டு, அல்லது பிரேக் டவுன் ஆகும். எங்கட பாசில சொல்வதாக இருந்தால் வாகனம் பிரேக் டவுன் ஆகும். இப்ப எப்படி இருக்கும், எல்லாரும் பேசிக் கொண்டிருக்கிறாங்க, சல்லல்லா சல முன்னால போறாங்க, இவங்களுக்கு கவலை வந்துட்டு. சுபஹானல்லாஹ், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாகன ஓட்டுநருக்கு சொன்னாரு அழகான வார்த்தை சொன்னார், இதெல்லாம் மேல போற பெண்கள் உங்களோட வாகனத்தில் சவாரி செய்யக்கூடிய பெண்கள் கிளாஸ் மாதிரி, கிளாஸ் கவாரீஃப், அதே ரொம்ப வேகமாக கொண்டு போகலாது, இந்த முள்ளத்தான் கொண்டு போகணும், பாதுகாப்பாகத்தான் கொண்டு போகணும். எனவே இது அப்படி கொண்டு போறதல்ல என்று சொல்லி போட்டு அந்த வாகனம் பிரேக் டவுன் ஆகிட்டது, அந்த வாகனத்தில் இதுக்கு பிறகு சவாரி செய்யலாம். அப்ப என்ன செய்யறது, ஆல்டர்னேட்டிவ் வேண்டு பார்க்கணும், மாற்று வழி ஒன்றை பார்க்கணும். உடனே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறாங்க. ஜைனப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹா இடத்துல ரெண்டு வாகனம் இருக்கு. அவ இன்னொரு வாகனம், இன்னொரு எக்ஸ்ட்ரா அடிஷனல் ஒரு ஒட்டகத்தையும் எடுத்துக்கொண்டு தான் போவாங்க. ஏண்டா ஒன்று பிரேக் டவுன் ஆனா நோய் வாய்ப்பட்டுட்டா அதுல போமே. சுபஹானல்லாஹ், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய பயண ஏற்பாடுகளிலே செல்லலாம். பின்னால கதைப்பேன். ஏன்னா நாங்க எல்லாம் விளங்கி வச்சிருக்கிறது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை ஒரு வறுமை, ஒரு பவட்டி, கஷ்டம், வசதி வாய்ப்புகள் எதுவுமே இருக்க இல்லை. அப்படித்தான் எங்களை தலையில் இருக்கிறது இல்லை. நபி ஸல்லல்லாஹுடைய மனைவர்களுக்கு வாகனம் இருந்துச்சு, எல்லாருக்கும் வீடு கொடுக்கப்பட்டிருந்துச்சு, எல்லாருக்கும் சொந்த, எல்லாருக்கும் சொந்தமான வீடு. பொருளாதாரம் என்பதை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தன் குடும்பத்துக்கு செய்து வைத்தார், நான் எப்படி கண்ணியமானவனோ அதே மாதிரி என்ற குடும்பமும் கண்ணியமானது. ஹதரத் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு ஜகாத்து சாப்பிடுவது எப்படி ஹராமோ அதே போல அவருடைய குடும்பத்துக்கும் ஜகாத்து ஹராம். என்னுடைய கண்ணியத்தை போன்று என்னுடைய குடும்பத்துடைய கண்ணியம் பாதுகாக்கப்பட வேண்டும். என்னுடைய மனைவிமார்கள் வாழும் பொழுதும் கண்ணியமானவர்கள், என்னுடைய மௌத்துக்கு பிறகும் கண்ணியமானவர்கள். என்னுடைய மனைவிமார்களை யாரும் என்னுடைய மௌத்துக்கு பிறகு நிக்காக கூட செய்து கொள்ள முடியாது, அது குர்ஆனுடைய சட்டம். அப்படிப்பட்ட இடத்துல தான் தங்கள் குடும்பத்தை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்து பார்த்தார்கள். இது என்னமோ ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி அல்லது கருவேப்பிலை ரம்ப மாதிரி, தேவைக்கு பாவித்துக் கொள்வோம், தேவையில் விட்டுடுவோம். அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து எங்களை பாதுகாப்பானா, அந்த நிலையிலிருந்து எங்களை பாதுகாப்பானா. சுபஹானல்லாஹ், குடும்பம், இந்த குடும்பத்தோடே தான் நாளை கியாமத்தில் சுவர்க்கத்தில் உண்டாக வாழப் போறேன். ஊண்டிச் சொல்லுகின்றேன். அப்ப இதுல வரக்கூடிய முன்பின் ஏற்றத்தாழ்வுகள், பிரச்சனைகள், சிக்கல்கள், பொதுவாக கோபம் வரும். பெண்களுக்கு ஆத்திரம் வருவது போல ஆண்களுக்கு கோபம் வரும். பெண்களுக்கு திடீரென்று ரோஷம் வந்துடும். அது ரோஷம் பல விதத்தில் வரலாம். சில சந்தர்ப்பங்கள்ல யாராவது எங்கேயோ போற ஒரு கோல், ஒரு லேடி உங்களுக்கு கோண்டிச்சா, நீங்க பேசினீங்க, அது என்னமோ ஒன்றுக்கு பேசினா, இந்த கால் அன்றைய நாளுடைய சந்தோஷத்தை இல்லாமாக்கிடும். இது உங்களுடைய வீட்டில் மட்டுமல்ல, எங்கள் வீட்டில் மட்டுமல்ல, இது ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வீட்டுக்குள்ளே இதுதான். அது ரோஷம். என்னுடைய கணவன் என்னோட இருக்கணும், அவரோட நான் மட்டும்தான் பேசணும், வேறத்தரும் பேசக்கூடாது, எனக்குத்தான் இது சொந்தம். இந்த உணர்வு வீடு எனக்கும் உங்களுக்கும் என்னுடைய உங்களுடைய வீட்டுக்கு ஒரு கண்ணாடி. சந்தோஷமான நாள் ஃபத்ஹ் மக்கா, மக்காவுடைய வெற்றி, மக்காவுடைய வெற்றி சந்தோஷமான நாள். அந்த சந்தோஷம் சுபஹானல்லாஹ். இன்னா ஃபத்ஹ்னா லக ஃபத்ஹன் முபீனா இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். குரான் இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், மக்காவுடைய வெற்றிய குரான் ஃபத்ஹ், அது வெற்றி. காபா ஆலயம் உங்களோட கையில வந்துட்டது, இதுக்கு பிறகு இந்த இது உங்களோட கையில தான் இருக்கும். அப்படிப்பட்ட காபா ஆலயத்துடைய வெற்றி கிடைத்திருக்குது. சுபஹானல்லாஹ். முஹாவுடைய தொழுகையை தொழுதாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிலால் ரழியல்லாஹு தஆலா பல்லு காபத்துல்லாவுக்கு மேலேறி பாங்கு சொன்னாங்க. அல் யௌம யௌமுல் மர்ஹமா, இன்றைய நாள் எல்லாருக்கும் மன்னிப்பு, ரஹ்மத்துடைய நாள், அருணுடைய நாள் என்று டிக்ளேர் பண்றாங்க. எல்லாருக்குமே சந்தோஷம். ஏன்னா 21 வருடத்துடைய முயற்சியின் அறுவடை, முயற்சியினுடைய ஹார்வெஸ்டிங் டே தான் அன்றைக்கு நாள். அன்றைக்கு நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாவுக்குள்ள போய் காபத்துல்லாவுடைய சாவி எடுத்து காபத்துல்லாவை தொடர்ந்து எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரக்குள்ள சில வயோதிக பெண்கள் ஒரு மூணு பேர் இருந்தாங்க. அந்த மூணு பெண்களையும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டதும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகவே போய் அந்த பெண்களோட பேசிக் கொண்டிருந்தாங்க, கதைச்சாங்க. இது நடக்கக்குள்ள நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வயது 60 அல்லது 61, அந்த ஏஜ் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அதை விட வயசுல மூத்த பெண்களோட அப்ப இதை பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா. யோசிங்க பாப்போம், ஆயிஷத்தியா ரதி அல்லாஹு தாலா அன்ஹாவுக்கு இந்த நிகழ்வு நடக்கக்குள்ள வயது இருக்கணும் 16 வயசு. ஆனா மனைவி ஹதரத் ரசூலுல்லாஹுடைய மனைவி சல்லல்லாஹுடைய மனைவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயது 60க்கு மேல, இந்த ஃபத்ஹ் மக்கா நடக்கும் பொழுது 60க்கு மேல, 61 60. ஹதீஜா ரதி அல்லாஹு தாலா அன்ஹாவுடைய கூட்டாளி மாறண்டா ஹதரத் ஹதீஜா ரதி அல்லாஹு தாலா அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு விட 15 வயசு மூப்பு. அப்படி வச்சா குறைஞ்சது 5-10 வருஷம் சரி மூப்பு அந்த பெண்கள். 60 வயதுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட 70 வயது நிரம்பிய பெண்களோட ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறாங்க. இதை தூர இருந்து நோட்டம் விட்டுக் கொண்டிருக்கிறாங்க. யாரு? தன்னுடைய மனைவி ஆயிஷா சித்தியத்தா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா. நாளும் ஒரு சந்தோஷமான நாள், நாளும் ஒரு சந்தோஷமான நாள். அந்த சந்தோஷத்தை சல்லல்லாஹு பல விதத்தில் வெளிப்படுத்தினாங்க. எல்லாரையும் மன்னிச்சாங்க, எல்லாரையும் மன்னிச்சாங்க. ஆனா ஆயிஷா சித்தியத்தா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு அன்றைக்கினாலும் ரோஷம். அந்த ரோஷம் கேட்டாங்க, யார் இது, நீங்க யாரோட பேச்சு கொண்டிருக்கிறீங்க? சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ், இது பெண்களுக்கு இருக்கிற ரோஷம். இப்படி ஒரு கேள்வி அவங்கள்ட்ட கேட்ட அவளுக்கு என்ன வரும், எனக்கு என்ன வரும், கோபம். அவங்களுக்கு ரோஷம், எங்களுக்கு கோபம். இந்த ரெண்டும் குடும்ப வாழ்க்கைக்கு நன்றி. இந்த ரெண்டும் குடும்ப வாழ்க்கைக்கு நன்றி. குடும்ப வாழ்க்கையை இல்லாமாக்கும். வந்துச்சு கோபம், சொன்னது வேற வார்த்தை. சொல்லிட்டு யோசிக்கிறாரு, என்ன சொல்லிட்டேன், ஃபத்வா கேட்டு வாரதே, இல்ல கோபத்துல தான் சொன்னேன். தலாக்கு யாரும் சந்தோஷத்தில் சொல்றதில்ல, தலாக்கு யாரும் சந்தோஷத்தில் சொல்றதில்ல, தலாக்கு சொல்றதே கோபத்துல தான். கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ள முடியாத, கட்டுப்பாட்டை இழந்த சந்தர்ப்பத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை தான் தலாக். சொல்லிவிட்டு சொல்றாங்க, என்ன கோபத்தில் தான் சொன்னேன், கோபத்தில் சொன்னாலே இல்ல, எப்படி சொன்னாலும் சரி. ரோஷமும் கோபமும் குடும்ப வாழ்க்கை இல்லாமக்கும். ரோஷத்தையும் கட்டுப்படுத்தணும், கோபத்தையும் கட்டுப்படுத்தணும். சுபஹான். கோபம் உண்டா என்ன? கோபம் என்றால் என்ன? இன்றைக்கு இந்த கோஆப்ரேட் உலகத்தில் எல்லாமே சடவாதம், எல்லாம் எதெடுத்தாலும் சம்பாதிக்கிறது, எதெடுத்தாலும் சம்பாதிக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபத்தை பத்தி பேசின ஒரு 10 ஹதீஸ வச்சு ஒரு கோஷம்ல செஞ்சு அந்த கோஷத்துக்கு பேர் என்ன? கோபத்தை நிர்வகிப்போம். அங்க மேனேஜ்மெண்ட், கோபத்தை எப்படி மேனேஜ் பண்றது. 100க்கு 100 ஹதீஸா, ஹதீஸ்ல உள்ள தப்படியே அவங்களோட வேர்ட், புதிய வேர்டுக்கு அதாவது வார்த்தைகளை போட்டு ஒரு பிரசன்டேஷன். 4 மணித்தியாலம், 5 மணித்தியாலம், 20,000 ரூபா. சுபஹானல்லாஹ். கோபம் உண்டா என்ன? கோபம் உண்டா என்ன? சுபஹானல்லாஹ். ஒரு சஹாபி ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், எனக்கு வசியத்து செய்யுங்களேன், நசிஹத்து செய்யுங்களேன், எனக்கு என்ன சரி புத்தி சொல்லுங்களேன், எனக்கு ஒரு புத்தி சொல்லுங்களேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று சொல்லல, லா தஹ்லப், கோபப்படாதே. கோபப்படாதே. மறுபடி சொன்னார், யா ரசூலுல்லாஹ், இன்னும் ஏதாவது சொல்லுங்களேன், லா தஹ்லப், கோபப்படாதே. கோபம் உண்டே என்ன? எனக்கு கோபம் வருது. கோபம் உண்டா என்ன? கோபத்துக்கு வரைவிலக்கணம் ஒன்றும் சொல்ல தேவையில்லை, பெருசா ஒன்றும் சொல்ல தேவையில்லை. உங்களோட உடம்புல ஏற்படக்கூடிய ரத்த அழுத்தம், உணர்வு, அது இது அதெல்லாம் உள்ளுக்கு ஏற்படுகிற ப்ராசஸ். கோபம் உண்டா என்ன? இன்னமொத்தன் செஞ்ச தவறால எனக்கு ஏற்பட்ட உணர்வு கோபம். நான் தவறு செய்யலை, கிளாஸ் உடைச்ச வேறொத்தன், கோபம் எனக்கு. போன பணியை போட்ட வேறொத்தன், கோபம் எனக்கு. தூங்கினால் எலும்ப இல்லை, எலும்பாதா எலும்ப இல்லை அவரு, கோபம் எனக்கு. பேசினது இன்ன மொத்தம் எனக்கு கோபம். மற்றவன் செஞ்ச தவறால் ஏற்பட்ட ஒரு உணர்வுக்கு பெயர் கோபம். அது ஏன் கட்டு சுபகாலமா சுபகாலமா என்ன சொல்லப்பட்டுச்சு சொல்லதால சொன்னாங்க, அப்படிப்பட்ட ஒரு கட்டம் வந்துச்சுதான் கொஞ்சம் வாயை பொத்துக்கோ முடியும் நல்லா முடிஞ்சிடும், கொஞ்சம் மௌனமாகிடுங்கிறது நல்லா முடிஞ்சிடும், கஷ்டமாயிக்குதா கொஞ்சம் வெளியே வைத்து வாங்குவோம், கொஞ்சம் வெளியே வைத்து வாங்குவோம். அப்படி இல்லையா நின்று கொண்டிருந்தா உட்கார்ந்துருங்கோ, உங்களுடைய அக்ஷனை மாத்துங்கோ, உங்களுடைய அக்ஷனை மாத்துங்கோ. அப்பே மேலதா கொஞ்சம் அங்கல போய் தூங்கிட்டு போறல போறவன் அடுத்த கட்டில போய் தூங்க கொஞ்சம் ஒரு செகண்ட் தூங்கிடும், சாய்த்து போங்கோ, கொஞ்ச நேரம் தூங்கி எழுப்புங்கோ. சுபானல்லாஹ், உங்களோட நிலைமைகளை மாற்றத்தை கொண்டு உங்களோட உடம்புல இருக்கிற அந்த ப்ராசஸ் மாறும். சுபானல்லாஹ், எங்களோட மார்க்கு மிக அழகான மார்க்கு, அழகான மார்க்கு. கோபத்தை அடக்கினாயின் நடக்கும், கோபத்தை அடக்கினால் நடக்கும். எனவே கோபம் ரோஷம் இது ரெண்டும் உள்ளாது. அப்ப என்ன சொல்ல வந்தேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி சஃபியா பின்த் ஹுயய் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா உடைய வாகனம் பிரேக் டவுன் ஆகிட்டு ஒரு வாகனம் வேணும் பேத்து பார்த்தா வாகனம் யார்கிட்ட இருக்குது, ரெண்டு வாகனம் யார்கிட்ட, அதுல ஜெய்னப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இடத்துல. நான் அன்றைக்கு சொன்னேன் முதலாவது நாள் ஜெய்னபின் யார் என்று சொன்னேன், ஜெய்னபுக்கு ஜெய்னபுடைய நிக்காஹுக்கு நேரடியாக வலியாக நின்றது அல்லாஹ். ஸவ்வஜ்னா கஹா, நாங்க அந்த பெண்ணை உங்களுக்கு நிக்காஹு செய்து தந்து விட்டோம் என்று குர்ஆன் சொல்லுது. அப்படிப்பட்ட உயர்ந்த பெண் தான் யாரு, ஹஜ்ரத் ஜெய்னப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அந்த பெண்ணிடத்துல ரெண்டு வாகனம் இருக்கு. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜெய்னபை பார்த்து சஃபியாவுடைய ஒரு வாகனம் கொஞ்சம் பிரேக் டவுன் ஆகிருக்குது, போன்ற வாகனத்தை கொடுத்துருமான்னு சொல்லுங்க. என்ன சொன்னாவ, சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ், அலி தில்கல் யஹூதியா, அந்த யஹூதிக்கு நான் கொடுக்கவான்னு கேட்டேன். எப்படி இருக்கும் இன்ஷா அல்லாஹ், அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு இன்சிடென்ட் நடந்தா நாங்க எப்படி அதை கையாள வேண்டும், அதை எப்படி நாங்கள் நிர்வகிக்க வேண்டும் என்பதை பற்றி நாளை மறுதினம் கதைப்போம். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே இப்படி நடந்துச்சு, சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அழுது கொண்டிருக்கிறாங்க. ஹதீஸ்ல வந்திருக்குது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட பேய்த்து என்ன செஞ்சாங்க, ஃபஜஅல யம்ஸஹு துமுஅஹா பியதிஹி, தன் கையால் அந்த பெண்ணுடைய கண்ணத்தில் கொட்டிக்கொண்டிருக்கக்கூடிய கண்ணீரை துடைத்தாங்க. கண்ணீரை துடைத்தாங்க. உணர்வுகள் பாதுகாக்கப்பட வேண்டும், உணர்வுகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாத்து காட்டினாங்க. இதுதான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வீட்டுக்குள்ள இருந்த குடும்ப வாழ்க்கையில் இருந்த ரகசியம். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஹதரத் நுஃமான் பின் பஷீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரிவாயத்து செய்றாங்க, ஒரு நாள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வீட்டுக்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்தாங்க. ஒரு பக்கத்தில் கூட்டாளி, மறுபக்கத்தில் மருமகன், மகள் வீட்டுக்கு வந்திருக்கிறார். வந்தா வீட்டுக்குள்ள ஃபஸமிஅ ஆயிஷத வஹிய ராஃபிஅத்தன் ஸௌதஹா, கொஞ்சம் ஆயிஷா சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய சத்தம் வீட்டுக்குள்ள கொஞ்சம் வேகமாக இருக்குது. எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வீட்டுக்கு வெளியே உள்ளவங்க பார்க்கிறாங்களோ அப்படி வீட்டுக்குள்ள இருக்கிற மனைவி பார்க்க மாட்டான், மனைவிக்கு கணவன், மனைவிக்கு கணவன். ராஃபிஅத்தன் ஸௌதஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள சத்தம் பண்ணி ஃபஅதின லஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அனுமதி கொடுத்தாங்க, வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. வந்துட்டு போறது இவங்களுக்கு அந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஏண்ட மகள் இப்படி சத்தம் போட்டு பேசுறாவே என்றது அவர்களால் பொறுக்க முடியல. உடனே சொன்னாங்க, ஏண்ட மகள் என்று பேசல, அவங்களோட உம்மோட பேரை சொல்லி, யபனத்த உம்மு ரூமான், உம்மு ரூமானுடைய மகளே, உம்மு ரூமானுடைய மகளே. சுபஹானல்லாஹ், மனைவியோட பேரை சொல்லி இரண்ட மகள் சித்தியக்குடைய மகள் என்று பேசல, எபினத்த உம்மு ரூமான், ரூமானுடைய மகளே, தனாவலகா கிட்ட கூப்பிட்டு அழைச்சி அலாஹி சல்லாஹு என்ன இப்படியா சத்தத்தை உயர்த்தி பேசுறது? உடனே சல்லாசலம் அந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் புகுந்து வாப்பாட்டு மகளுக்கு இடையில தடை போட்டு, நீங்க பத்திரமா போயிட்டு வாங்கும், இதுக்குள்ள நீங்க தலை போட வானும், இதை நாங்கள் சமாளிச்சு கொள்றோம், இது எங்க வீட்டு விவகாரம், உங்களோட மகளோட விவகாரம் அல்ல, இது இந்த மனைவியின் விவகாரம் என்று சொல்லி முன்ன ஒரு மாதிரியாக அனுப்பி வச்சுட்டாங்க. பலன் மகாராஜா அபூபக்கர் அபூபக்கர் சித்திக்கிறது போயிட்டாங்க. போனதுக்கு பிறகு ஃபஜஅல நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலுலஹ, ரெண்டு பேருக்கு இடையில மறுவா சண்டை வந்தது போல இப்ப அன்பும் வந்துட்டு, ரெண்டு பேரும் ஒத்தரொத்தர நேசிக்கிறாங்க, முஹப்பத்தாக சந்தோஷமாக வீட்டுக்குள் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அபூபக்கர் ஹஜ்ரத் ஆயிஷா ஸித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு சொல்றாங்க, அமா தரைன அன்னி கத் ஹலல்து பைனி வ பைனக்கி வ பைன ரஜுல். சொல்ற வந்துட்டு போனாரே, வந்த மனுஷனுக்கும் உங்களுக்கு இடையில நான் தலையை போட்டு கொஞ்சம் சேப்பாக்கி விட இல்லைன்னு இருந்தா நல்லா பட்டிருக்கும், என்ன நடந்திருக்கும் உங்களுக்கு, நான் தலையை போட போய் தப்பிக்கொண்டீங்க என்று சொல்லி பரிகாசமாக சொன்னாங்க அபூபக்கர் சித்திக். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா சித்திகாவுக்கு அப்படி சந்தோஷமாக குதூகலமாக மகிழ்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கும் பொழுது மீண்டும் வந்துட்டாங்க அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. வந்து அனுமதி கேட்டாங்க, வீட்டுக்குள்ள வந்தாங்க, வந்து பார்த்தா ரெண்டு பேரும் சிரிச்சு கொண்டிருக்கிறாங்க. முந்தின நேரம் வரக்குள்ள ரெண்டு பேருக்கு இடையில ஒரு வாய்த்தட்டம் மாதிரி சத்தம் மேலே கீழே போய்கொண்டிருக்குது, எஸ்டபிள்யூ மாதிரி. இப்ப பார்த்தா ரெண்டு பேரும் எஃப்எம்ல மாதிரி சிரிச்சு பேசிக்கொண்டிருக்கிறாங்க, சந்தோஷமா பேசுறாங்க. அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அஷ்ரிக்னி ஃபி ஸில்மிக்குமா கமா அஷ்ரக்துனூனி ஃபி ஹர்பிக்குமா. காலையில வந்தேன், யுத்தம் நடந்து கொண்டு இருந்தது, அந்த யுத்தத்தில் பங்காளியாக மாறி தலை போட்டு நீங்க என்ன விலக்கி அனுப்பிட்டீங்க, உங்களோட சந்தோஷத்தில் எனக்கு பங்கு இல்லையான்னு கேட்டாங்க, உங்களோட சந்தோஷத்தில் எனக்கு பங்கு இல்லையான்னு கேட்டாங்க. சுபஹானல்லாஹ், வாழ்க்கையை கொஞ்சம் படிச்சுக்கணும். எனக்கு சொல்றேன், இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். இது படிக்கிற நோக்கம் இன்ஃபர்மேஷன் அல்ல, இது டிரான்ஸ்பர்மேஷனுக்காக. எனக்கு தெரியும் என்று சொல்ல யாரும் படிக்கவாங்க, இது எனக்கு தெரியும், ஆனா நான் நபி சல்லல்லாஹுவின் இல்லையே, என் மனைவி அவங்கள மாதிரி இல்லையே அப்படி நீங்க கொஞ்சம் பேர் ஹதீஸ் பயான் செய்யலும், அது நாங்க சல்லல்லாஹு சொல்லமே எங்கட மனைவி ஆயிஷா மாதிரி ரழியல்லாஹு தஆலா அன்ஹா மாதிரி அப்படி சுபஹான இல்ல செய்யவான. ஏலாத உண்ட ஒரு நாளும் அல்லாஹ் எங்களுக்கு சொல்ல போறல்ல, நீங்க இப்படி பின்பற்றும் முடிச்சு ஏலும் செய்ய முடியும். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு வேலைகளை பற்றி ஹதீஸ் இருக்கு, வீட்டுக்குள்ள போன எப்படி இருப்பாங்க. நான் அன்றைக்கு சொன்னேன், எங்கட மைண்ட் செட், எங்கட மைண்ட் செட், ஏன்னா மனிதன் மூலத்தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது. அன்றைக்கு சொன்ன வீட்டுக்குள்ள வாரது ஓய்வெடுக்கிறதுக்கு, இதான் மைண்ட் செட். வீட்டுக்குள்ள யாரும் ஒரு கடமை செய்ய வாரல, டியூட்டி, இத ஊட்ட நிர்வாகம் செய்யணும், மேனேஜ் பண்ணணும், நான் தான் சிஇஓ, ஊட்டுக்கு நான் தான் சீஃப் எக்ஸிகூட்டிவ், நான் தான் இந்த ஊட்ட நிர்வாகம் செய்யணும், இந்த ஊடு ஒரு பாராளுமன்றம், இங்க வளர்ற பிள்ளையெல்லாம் இது ஏண்ட புள்ள மட்டுமல்ல, இது இன்னமொத்தருடைய கணவன், இன்னமொத்தருடைய மனைவி, 20 வருடங்களுக்கு பிறகு பிறக்க இருக்கிற புள்ளேட வாப்பா, இது 20 வருடங்களுக்கு பிறகு பிறக்க இருக்கிற புள்ளேட உம்மா, அந்த புள்ளையத்தான் நான் இப்ப நிர்வாகம் செஞ்சு கொண்டிருக்கிறேன். அந்த உணர்வு இல்லை. வீட்டுக்கு நாங்க எப்படி வார மைண்ட் செட்டுண்டா, நான் ரொம்ப டயர்ட், போனதுமே ஒத்தரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணப்படாது, சாப்பிடணும் தூங்கிடுவோம். அப்படி இல்லைண்டா ஆபீஸ்ல வேல பேலன்ஸ் இருக்குது, அந்த டாக்குமெண்ட் எல்லாம் பேக்ல ஆபீஸ்ல எல்லாம் ஃபைல் எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிற, அதை வீட்டுல வந்து ரிலாக்ஸா முடிச்சிடுவோம். அல்லது வீட்டுக்கு வாரது கொஞ்சம் பேருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கு, வீட்டுக்கு வர சொல்லி அவங்க வீட்டுக்கு வந்து அவங்க போனதுக்கு பிறகு மத்தத்தை பார்க்கும். வீட்டுக்கு யாரும் வாரது இல்லை. இது நான் யதார்த்தத்தை பேசுறேன், இல்ல வீட்டுக்கு நான் வாரம், எனக்கு ஒரு 3 hours கூட்டில வேலை இருக்குது, நைட்ல டின்னர், அது டேபிள்ல போட்டிப்பாங்க, இல்ல நானும் சேர்ந்து செய்ய போறேன். இன்னைக்கு என் பிள்ளையோட ஹோம் ஒர்க் இருக்கும், என் பிள்ளைகளுடைய குரான் இருக்கும், என் மனைவி எத்தனையோ விஷயம் கேட்கறதுக்கு அவ சொல்றதுக்கு பார்த்து கொண்டிருப்ப, அதை கேட்கணும். ஏண்டா ஆபீஸ்ல டீ ஊத்துற டீ பாய்க்கும் சிஇஓக்கும் மீட்டிங் இல்ல, மந்த்லி மீட்டிங், மைனர் ஸ்டாஃபோட சிஇஓ மீட் பண்ணுவாரு, அவங்களோட பிரச்சனையை கேட்பாரு. அப்ப அங்க 2 டீ ஊத்துறவரும் டீ சப்ளை பண்றவருக்கும் இடையில கம்யூனிகேஷன் கேப் வந்துருக்குது, அந்த கம்யூனிகேஷன் கேப்பால வர பிரச்சனையை அனலைஸ் பண்றாங்க. இதை குறைச்சோம், ஃபில் த கேப், இந்த கேப்பை ஃபில் பண்ற எப்படி? இதுக்கெல்லாம் பெரிய திட்டம் எங்க? அது உங்களோட கம்பெனி அல்ல, அது இன்னமொத்த கம்பெனி, நீங்க அந்த வேலை செய்யற, நாளைக்கு உங்களை விட நல்ல ஒரு சிஇஓ கிடைச்சா உங்களுக்கு ஆப்பும், நீங்க மறுவ வந்துடுவோம் அங்க, எதனால நீ கேளா சுபகாரம். அப்படி எத்தனையோ பேர் வீட்டில் இருக்கிறாங்க, ஆனா வீட்டுல நீங்க எதனாலும் வாப்பா, உங்களை அனுப்பேல ஒத்திருக்கும், இது பெர்மனண்டா இடம், இங்க ப்ரமோஷன் நடந்து கொண்டே இருக்கும், இங்க இருக்கிற மகன் நாளைக்கு வாப்பா, நாளைக்கு கணவன், இங்க இருக்கிற மகள் நாளைக்கு மனைவி, எதனாலும் கூட மகள் அல்ல, அவருக்கு ப்ரமோஷன் சீக்கிது. இப்ப கொஞ்ச நாளைக்கு பிறகு இன்னும் ஒரு பிள்ளை உமாண்டு சொல்லும். அப்ப இங்க வீட்டுக்கு வார யாரும், எனக்கு ஒரு டியூட்டி ஒன்று இருக்குது, ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், மனித வள அபிவிருத்தி, அது நடக்கிற வீடு, நான் தான் அதுக்கு லீடர், என் மனைவி தான் அதுல செக்ரட்டரி. அந்த உணர்வு இல்லை. இப்பதுக்கே ஒரு அழகான ஒரு உதாரணம் சொன்னார், மதரசாவுக்கு பேரண்ட்ஸ் மோட்டிவேஷன் ப்ரோக்ராமுக்கு ஒரு ஸ்காலர் வந்தார். அவர் சொன்னார் ஒரு கதை ஒன்று சொன்னார், ஒரு உளவியலாளர், மனிதனுடைய மைண்ட் செட் தான் என்ன அப்படியே நிர்வாகம் செய்தது. ராவ் 12 hours வளமையா தூங்குறாள் தான், 12 hours இல்ல 10 hours 9 hours தூங்குறாள் தான் நினைச்சு, இன்றைக்கு ராவ கூட கல்யாணம், அதுக்கு போனா எனக்கு 10 to 9 வர கிடைக்காது, என்ன பங்கன் முடிய 10:30 ஆகும், அதுக்கு பிறகு நான் டிரைவ் பண்ணி வரணும் 12:30 ஆகும், அப்ப வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கு 12:30 ஆகும், அதுக்கு பிறகு வந்து வாஷ் எடுத்துக்கொண்டு பிரஷ் பண்ணி கொண்டு பெட்டுக்கு போறதுக்கு 1 hour ஆகும் தூக்கம். எங்கட மைண்ட் செட்ட நாங்க காலையிலே செட் பண்ணியாச்சு, இன்றைக்கு ராவைக்கு தூக்கம் 1 hour தான், உங்களுக்கு 9 hours தூக்கம் வரணும்னாலும் நீங்க அந்த பேட்டு வேற கொட்டா விட்டுருங்க, அங்க போனா சுபஹானல்லாஹ். மைண்ட் செட், மனிதன் மைண்ட் நாங்க எப்படி செட் பண்ணி கொள்றோமோ அப்படித்தான் அந்த ஃபங்க்ஷன் ஆகும். அவர் ஒரு உதாரணம் சொன்னாரு, உதாரணம் சொன்னாரு, நான் உங்களுக்கு விலகிக்கொள்ள இந்த உதாரணத்தை விரிவா சொல்றேன். ஒரு நிக்காக ஃபங்க்ஷன் பள்ளியில் நடந்துச்சு, வெள்ளவத்த பள்ளியில, அவர் வெள்ளவத்த பள்ளியத்தன் ஓமானமாகவும் சொன்னார், பள்ளியில நிக்காக நடந்துச்சு, ஒரு நல்ல ஒரு 6 hours நிக்கா, பல ஊர்லேருந்து மக்கள் வந்திருக்கிறாங்க, நிக்காக எல்லாம் முடிச்சிட்டு வந்தவங்க எல்லாம் வந்த மாதிரி போய்கொண்டிருக்கிறாங்க. முன்னுக்கு ஒரு பஸ் ஹோல்ட் உண்டிக்குது, இந்த பஸ் ஹோல்ட்ல 3 நிக்கிறாங்க பஸ்ஸுக்கு, அப்ப 3 அறிமுகம் இல்லாத ஆட்கள், 3 நிக்காகத்து தான் வந்திருக்கிறாங்க, 3 ஒத்தர் ஒத்தர் பார்த்து சிரிச்சு கொண்டாங்க, 3 கேட்டாங்க எங்க போறீங்க, ஒத்தர் சொன்னார் நான் பானந்துறைக்கு போறேன்னு. அப்படியா, பானந்துறை பஸ் வரும் அதுல ஏறினா போயிட்டுலாம், அப்ப 100 பஸ்ல. மற்றவர் சொன்னாரு நீங்க எங்க போறீங்க, அவர் சொன்னா கழுத்துறைக்கு போறேன். அப்படியா, ரைட், கழுத்துறைக்கு போற பஸ்ல அவர் கழுத்துறைக்கு 400 ஒரு பஸ்ல அவர் ஏறுவாரு. 3rd ஆள் சொன்னா நான் பேர்வனைக்கு போறேன். கொஞ்ச நேரம் 3 பார்த்தாங்க, மழையும் பெய்யறவா கொண்டிருக்குது, மூணு பேரும் கேட்டாங்க, ஒரு திரிவில் ஷேர் பண்ணுவோமான்னு சொல்லு. ஒரு வாகனத்தை ஹயர் பண்ணி மூணு பேரும் ஷேர் பண்ணி மூணு பேரும் பேசிக்கொண்டு போமேண்டு மூணு பேரும் விக்ரி ஆகிட்டாங்க மாஷா அல்லாஹ். இப்ப ஏறக்குள்ள மூணு பேரும் யாரு எவருந்து தெரிய வாகனத்திலே உட்கார்ந்தாச்சு. உட்கார்ந்து மூணு பேரும் பேசி பேசி போறாங்க. பானந்துறையில் இறங்குறவர் பானந்துறை இறங்குற வரைக்கும் மாஷா அல்லா சிரிச்சு கதச்சி பேசி கூட்டாளியாகி நொம்பரை கொடுத்து நொம்பர் எடுத்து காடை அடுத்து என்ன வியாபாரம் எல்லாம் பேசி எல்லாம் முடிஞ்சு இறங்கக்குள்ள காசு கொடுக்க பார்த்தா ஐயோ பிளீஸ் கொடுக்கவாலும் நான் கொடுக்குறேன்ட்டு அவர் இறங்கி சந்திப்போம்ட்டு போனார். இவருக்கு அகின இறங்கின உடனே வரும் ஒரு டயர்ட் உண்டு. வீட்டுக்குள்ள போனோடனே டிவி வேணும் ஃபேனை போடணும், இப்ப வீட்டுக்குள்ள சத்தம் நீக்கப்படாது. ஏதா இப்ப மலையை பரட்டிட்டு வார, இது உலகத்தை பரட்டிட்டு வார மாதிரி டயர்ட். ஆனா மற்ற ரெண்டு பேரும் இன்னும் பேசிட்டு கொண்டிரு, அவங்க ரெண்டு பேரும் இப்ப பேசி பேசி கச்சி 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 போறாங்க. அவங்க ரெண்டு பேரும் போய் ஒத்தர் இறங்கினாரு கழுத்துறையில். அவர் கழுத்துறையில இறங்கினது தான் தாமதம், அவரும் டயர்ட் ஆகிட்டார். அவருக்கும் அதே பிரச்சனை, ஃபேனை போடு தண்ணியை கொண்டா அதை செய் இதை செய், வீட்டுக்குள்ள போயிட்டு பார்த்து நோனா இல்ல அவங்க அது வெளியே போய்த்திருந்து அது வேற. ஏன் கழுத்துறைக்கு போகும் வரைக்கும் அவருக்கு டயர்ட் இல்லை? என்ன கழுத்துறைக்கு போகணும் என்றது அவரோட மூளையில மைண்ட்ல ஃபங்க்ஷன், அது அவர் ஃபீட் பண்ணியாச்சு கழுத்துறைக்கு தான் போற. அதுக்கு பிறகு பார்த்தா மூணாவதால் அவர் போற பேசாம அவர் எங்க போற, அவர் பேரு அவர் இப்பொத்தரும் பேசுறதுக்கு இல்ல, திரிவில் டிரைவருடைய பேச ஆரம்பிச்சார். பேசி பேசி போன அவருக்கு அங்க போய்த்து சேரும் வரைக்கும் டயர்ட் இல்லை. ஆனா அவர் இறங்கினதுக்கு பிறகு தெரிவில்காரான் அவர் தனிய எந்த பிரச்சனையுமே அவர் மறுவ திரும்பிவார். அவருக்கு அவருடைய மூளைய புரோகிராம் பண்ணிட்டு கொழும்புக்கு மறுவ திரும்பி போகணும். தயவு செஞ்சு சொல்றேன், வீட்டுக்கு வார நானும் நீங்களும், இது ரெஸ்ட் எடுக்க வார இடம் அல்ல. இது ரெஸ்ட்டுக்கு தான் நாங்க அடிச்சுனா வீட்டுக்கு வர தேவையில்லை. ரெஸ்ட் ஹவுஸ் எவ்வளோ இருக்கு தங்குறதுக்கு, உங்களோட ஆபீஸ்லேயே கேட்டா தருவாங்க. எனக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு எவ்வளவு செலவு போகுது நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்தா, வீட்டுக்கு போற செலவும் அகின இடத்துல தங்குறத செலவை பார்த்தா பெரும்பாலும் நிச்சயமாக அங்கே தங்கி கூட சீப் ஆயிக்கும் உங்களுக்கு. அல்லாஹ் அருள் செய்வானா. நான் இதேன் சொல்றேன்டா, இவைகள் தான் எங்களோட குடும்ப வாழ்க்கையை நாசமாக்கினது, குடும்ப உறவை இல்லாமாக்கினது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வீட்டுக்குள்ள இருந்தாங்க? ஹதரத் ஒரு தாபி கேட்கிறாங்க அன்னை ஆயிஷா விடத்தில், மகான யஸ்னஉ நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ பைத்திஹி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வீட்டுக்குள் என்ன செய்வாங்க, வீட்டுக்குள்ளவன் என்ன செய்வாங்க? எங்கள்கிட்ட கேட்க என்ன சொல்லுவாங்க, டிவியை போடுவாரு, அல் ஜசீரா பார்ப்பாரு, அதுலேயும் பலஸ்தீனை பத்தி காசாவை பத்தி அந்த நியூஸ் எல்லாம் எடுப்பாரு. அதுக்கு பிறகு 9 மணிக்கு இன்னும் ஒரு புரோகிராம் இருக்குது, அது டிவியில சிங்கள நியூஸ்ல போற டிவி ஒண்டிக்குது, அதுல எத்தனையோ புரோகிராம் அதெல்லாம் பார்ப்பாரு. எல்லாம் முடிச்சது பிறகு பார்த்தா போன்ல இருப்பாரு, அதை சொல்லிக்கொண்டே போவாங்க. அதே மாதிரி கேட்டாங்க வீட்டுக்கு என்ன செய்வாங்க சொல்ல, அன்னை ஆயிஷா சித்தீகா ரழியல்லாஹு தஆலான்னு சொன்னாங்க, கான யகூனு ஃபீ மிஹ்னத்தி அஹ்லிஹி, தன் குடும்பத்துடைய வேலைகளை செஞ்சு கொண்டிருப்பாங்க. தொழுகைக்குரிய நேரம் வந்துட்டா அதை வச்சுட்டு துவக்கிக்கொள்வோம். வீட்டு வேலைண்டா அதே விளக்கமா சொல்றாங்க, வீட்டு வேலைண்டா வீட்டுல ரொட்டி சுடுற வேலையாக இருக்கணும், வீட்டுல உடுப்புகள் துவைத்துக் கொள்ற வேலையாக இருக்கணும், வீட்டுக்குள்ள மகான இல்லா பஷரம் மினல் பஷர், வீட்டுக்குள்ள மனிதனா தான் இருந்தாங்க. என்ன செய்வாங்க, அவங்களே ஆட்டுல சில கட்டங்கள்ல பால் கறக்க வேண்டி வந்தா பாலை கறப்பாங்க, தன்னுடைய வேலைகளை தானாக செஞ்சு கொள்வாங்க. இன்னும் ஒருத்தர் செஞ்சு கொடுக்கணும் என்ற கட்டாயம் அங்க இருக்க இல்லை. இதுதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்ப வாழ்க்கையாக இருந்தது. இன்னும் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டது, ஆச்சரியம் சுபஹானல்லாஹ். இதெல்லாம் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹுடைய ஹதீஸ், நான் ஆசைப்படுகின்றேன் புகாரி ஷரீஃப் சில இடங்களில் அல்லாஹ் அவர்களுக்கு மேலான அருள் செய்வானாக. வருடம் தோறும் காத்தாங்குடியில கண்டோம், அக்கரைப்பட்டுல நேரடியாக சென்ற மாதங்களில் பார்த்தோம். மாதம் வருடத்தில் ஒரு முறை புகாரி ஷரீஃபை ஃபுல்லா வாசித்து முடிப்பாங்க. அப்படி இல்லாம புகாரி ஷரீஃப் பள்ளி வாயில்களில் போதுமான தரமான உலமாக்களை கொண்டு பாடமாக நடத்தப்படும் என்றிருந்தால், பொதுமக்களுக்கு தேவையான பாடம், உலமாக்களுக்கு தேவையான இடம் வேற, அதே ஆய்வுகளுக்கு உட்படுத்த போகணும், ஆராய்ச்சிகளுக்குள்ள போகணும், வாழ்க்கைக்கு தேவையான பகுதிகளை மட்டும், குடும்ப வாழ்க்கை, வியாபாரம், கிதாபுல் ஃபித்ன் கடைசி காலம் எப்படி இருக்கும், இதை பற்றி எல்லாம் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதியிருக்கிறார். இவைகள் பாடமாக நடத்தப்பட்டால் கிளாஸ், புகாரி ஷரீஃபுடைய பாடம் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும், ரொம்ப பிரயோஜனம். பள்ளிக்கு தொலைவானவர் ஒரு நல்ல ஒரு செய்தியை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போவார். என்னோட பள்ளி வாயில்கள் அப்படிப்பட்ட அறிவியல் நிறைந்த பாசறைகளாக இல்லாமலாகிவிட்டது. அங்க பேனாவும் இல்லை, அங்க எழுதுறதுக்கு தாளும் இல்லை, அங்க எழுத்தாளர்களும் இல்லை, அங்க இருக்கிறது வேற. வேறண்டா தவறாக புரிந்து கொள்ளவானோம், அங்க இருக்கிறது கஞ்சி காய்ச்சறதுக்கு முட்டி, சோறாக்கிறதுக்கு அண்டா, குர்பான் கொடுக்கிறதுக்கு தேவையான ஏற்பாடுகள். அவ்வப்பொழுது ரமதானுடைய காலத்தில் மக்களுக்கு நார் சாக்கள், ஹதிய கஞ்சிகள் பங்குடுறதுக்கு தேவையான கப், இதுகள் தான் அங்கு இருக்கும். ஆனால் நபியினுடைய காலத்தில் இருந்ததெல்லாம் இங்கும் பேனாவும் எழுத்தாளர்களும் குத்தாபுல் வஹி, அன்றைக்கு அவர்கள் செஞ்ச பணியினுடைய பறக்கத்தினால் தான் இன்றைக்கு நான் உங்களுடைய பேசிக் கொண்டிருக்கிறேன். அவங்க எழுதி வைத்ததை வாசித்து பேசுகின்றேன், வாசித்து பேசுகின்றேன். சுபஹான், இது நடக்கணும். புகார் ரஹ்மத்துல்லாஹுடைய கிதாபு வாசிக்கப்படும் பள்ளி வாயில்கள், விலாவாரியாக பொதுமக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அது வாசிக்கப்படும் என்றிருந்தால், விளக்கப்படும் என்றிருந்தால், வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை அது ஏற்படுத்தும். சொல்றாங்க ஹஜரத் சஃபி அனஸ் ரழியல்லாஹு தஆலா இந்த ஹதீஸ் ரிவாயத்திக்கிறாங்க. ஏன்னா ஹஜரத் ரசூலுல்லாஹுடைய குடும்ப வாழ்க்கை சம்பந்தமான விடயங்களை பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட மூணு நாலு சஹாபிகள் தான் ரிவாயத்திக்கிறார்கள். ஏன்னா அவர்கள் தான் அந்த வீட்டுக்குள்ள வாழ்ந்தவங்க, அந்த வீட்டுக்குள்ள போய் வாரத்துக்குரிய எக்ஸஸ் அவங்களுக்கு தான் இருந்துச்சு. சின்ன காலத்திலிருந்தே அந்த வீட்டுக்குள்ள போவாங்க, வருவாங்க, பேசுவாங்க, அந்த வீட்டுக்குள்ள நடமாடக்கூடிய அனுமதி அவளுக்கு வழங்கப்பட்டு இருந்துச்சு. இது ஒரு எல்லை உள்ளுக்கு, மற்றவர்களுக்கு அந்த பாக்கியம் இருக்கையில் அனஸ் ரழியல்லாஹு தஆலா சின்ன ஒரு சஹாபி, பத்து வருடத்திலேயே தனக்கு பத்து வருடமாக இருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு அவருடைய தாயாக வந்து கொடுத்துட்டு போனாங்க. என்ன மகனை நீங்க வச்சுக்கோங்க, வேலைக்கு இல்லை, இந்த மகனை நீங்க வச்சுக்கோங்க, உங்களோட எடுப்புடி வேலைகளுக்காக வேண்டி. அந்த நேரம் சல்லல்லாஹுக்கு ஆம்பளை புள்ளி இருக்கவும் இல்லை, ரெண்டு பேரும் மௌத்தாகிட்டாங்க ஏற்கனவே. இப்ராஹிம் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு பிறந்திருக்கல, ஆம்பளை பிள்ளைகள் இல்லாம இருந்த சல்லல்லாஹுக்கு வீட்டுக்கு வெளியே போறதுக்கு வாரத்துக்கு தேவைகளுக்கு இந்த பிள்ளையை வச்சுக்கோங்க கொடுத்திருக்கோமே. சரி, அது வேறையா படிப்போம். அப்ப அனஸ் ரழியல்லாஹு தஆலா சொல்றாங்க, சஃபியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா இந்த ஒட்டகத்தில் ஏறி பழகின ஒரு பெண் அல்ல, அவ நஜ்ரான் தேசத்தை சார்ந்த ஒரு பெண், யூத குடும்பத்தில் வளர்ந்த ஒரு பெண். அவக்கு ஒரு ஒட்டகத்தில் ஏறி சுயமாக தானாக ஏறி உட்கார்ற அளவுக்கு அவக்கு தென்னை இல்லை, அவக்கு அந்த பழக்கம் இல்லாத்தினால கஷ்டப்பட்டு கொண்டிருந்தா ஏறுறதுக்கு. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கண்டாங்க, கிட்ட பேய்த்து ஒட்டகத்தை படுக்க வச்சுட்டு அதுல சஃபியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா ஏறும் வரைக்கும் தன் கைய தன் ஃபயதஉ ருக்பத்தஹு, அதாவது தன் காலை அப்படி மடிச்சு வச்சு காலுக்கு மேல தொடையில காலை வச்சு சஃபியா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா மேலே ஏறி உட்கார்ந்து கொண்டாங்க. அது வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நடந்து கொண்டாங்க, அந்த அளவுக்கு சாதுவாக இருந்தாங்க, தன் மனைவிக்கு அந்த அளவுக்கு ஹெல்ப் உள்ளாக இருந்தாங்க என்ற கருத்தை இந்த ஹதீஸ் எங்களுக்கு மிக அழகாக சொல்லித்தருது, மிக அழகாக சொல்லித்தருது. ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை சொல்லுகிறேன். எங்களுடைய நண்பர்களில் சிலர் இருப்பாங்க, எதை சொன்னாலும் பகடியாகவும், அத ஒரு குடும்ப வாழ்க்கையை ஒரு பகடியாக சொல்லுவாங்க. அப்ப தன்னிட கேட்டார் இந்த ஹதீஸ் சின்னதுமே, ஒரு கேள்வி கேட்கிறனே, மனைவி வாகனத்தில் ஏறும் வரைக்கும் சுபஹானல்லாஹ், மாப்பிள்ள வந்து கதவை திறந்து மனைவியை ஏற்றி விட்டுட்டு கதவை மூடிட்டு மறுவ வந்து அவருடைய பக்கத்து கதவை திறந்து அவர் ஏறி கொண்டு போன அர்த்தம் என்னன்னு கேட்டார். எனக்கு உண்மையிலே புரியல, உண்மையிலே எனக்கு புரியல. அவர் சொன்னாரு, முஃப்தி சாப் ஒண்டோ வாகனம் புதுசா இருக்கணும், வாகனம் புதுசு, இவ ஏறினா வாகனத்துடைய கதவை பலார நடிச்சிடுவா, எனவே அப்படி நடக்காம இருக்கிறதுக்கு அவராகவே பேட்டு ஏற்றி விட்டு வாகனத்துடைய கதவை அவராகவே முதல்ல அலை அமைதியா அழகா மூடிட்டு வந்திருப்பாரு, அது ஒரு காரணமாக இருக்கு. அப்படி இல்லைண்டா மனைவி புதுசாக இருக்கணும், புதிய மனைவி இப்பதான் கல்யாணம் முடிச்சிருக்கிறார், இந்த ரெண்டுல ஒன்று இருந்தா தான் இது நடக்கும். வாகனமும் பழசி, கல்யாணம் முடிச்சு ஒரு 10 வருஷம் உண்டா இந்த ட்ரீட்மெண்ட் கிடைக்க மாட்டாது. நான் சொன்னேன் இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல மனைவியை ட்ரீட் பண்றதுல பழசி புதுசி என்ற ட்ரீட்மெண்ட் காண இல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் நடந்து கொண்டார்கள் என்ற கருத்தை மிக அழகாக சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. மிக அன்பாக சொல்லுகின்றேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் நடந்து கொண்டார். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பழக்கத்தில் இருந்துச்சு, சில கட்டங்களில் மனைவிமார்களும் என்ன சொல்லுவாங்க, பேசக்குள்ள பரிகாசமாக தன்னுடைய பக்கத்துக்கு இழுத்து சில கதைகளை கதைச்சுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கேட்டுட்டும் கேட்காத மாதிரி நடந்து கொள்வாங்க. ஹதீஸ்ல வந்திருக்குது, இதுவும் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரிவாயத் செய்றாங்க. சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியமான ஹதீஸ், ஆச்சரியமான ஹதீஸ் சொல்றாங்க. ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா குல்து, நான் சொன்னேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல, அரஐத லௌ நஸல்த வாதியன், நீங்க ஒரு கார்டனுக்குள்ள போனீங்க, ஒரு தோப்புள்ளுக்கு நீங்க போனீங்கன்னு வச்சோங்களேன், யாரு கேட்கிறது, மனைவி கேட்கிற யாரிடத்துல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல. நீங்க ஒரு தோப்புள்ளுக்கு போனீங்க, பெரிய ஒரு கார்டனுக்கு போனீங்க, வஃபீஹா சஜரத்துன், அதுல ஒரு மரம் இருக்குது, பல மரங்கள் இருக்குது, கது அதுல அந்த மரத்துல இருந்த பழங்கள்ல அறவாசி சாப்பிட்டேக்குது, இந்த அறவாசி விட்டு கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம், அதாவது ஏற்கனவே அந்த மரத்தில் இருக்கிற பழங்கள் எல்லாத்தையும் பிச்சு இல்லை, அறவாச பிச்சுட்டு முக்கவாச பிச்சுட்டு கொஞ்சம் இருக்குது. இன்னும் ஒரு மரம் இருக்குது, அதுல ஒருத்தருமே இந்த கையை வச்சு இல்லை, ஃப்ரெஷ்ஷான ஒரு மரம், இப்பத்தான் எல்லாம் அப்படியே இருக்கு. அப்படிப்பட்ட இடத்துக்கு நீங்க போனா அந்த எந்த மரத்துல நீங்க காய் பிச்சுவீங்க, அல்லது எந்த மரத்தை உங்களோட ஒட்டகத்துக்கு மேய விடுவீங்க. நிறைய கேள்வியை பார்த்தா ஒரு ஆச்சரியமான கேள்வி. ஒரு இடத்துக்கு போனீங்க, ஒரு மரம் ஒண்டிக்குது, எல்லாமே ஃப்ரூட்ஸ் அப்படி ஏக்குது, பிச்சு இல்லை. இன்னமொரு மரம் இருக்குது, அறவாசி பிச்சு, அறவாசி பிச்சு இல்லை. அல்லது ஒரு மரம், ஒரு ஒரு பெரிய ஒரு மரம் ஒண்டிக்குது, நல்லா எல்லா கூட அப்படியே அது ஈக்குது, ஃப்ரெஷ்ஷாயிக்குது, இந்த ஒரு ஒட்டகமால வந்து சாப்பிட்டு இல்லை, இந்த வண்டிக்கு அறவாசி சாப்பிட்டு அறவாசி நிச்சம். இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் எந்த மரத்தில் உங்களோட ஒட்டகத்தை மேய விடுவீங்க, எந்த மரத்தில் நீங்க காய்விச்சுவீங்கன்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டதுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபில்லத்தி லந்தர்தா மின்ஹா, எந்த மரத்தில் ஒன்றுமே பிச்சு இல்லையோ அந்த மரத்தை தான் நான் என்ன செய்வதை காய் விச்சுவேன், அதுல தான் இந்த மாம ஒட்டகத்தை நான் மேய விடுவேன் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் ஆஹா உடனே புரிஞ்சு கொண்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னதுக்கு பிறகுதான் புரிஞ்சு கொண்டாங்க, இவ என்ன தெரியுமா சொல்ல வாரா, என்ன தவிர உங்களோட மனைவிமார்கள் எல்லாரும் ஏற்கனவே கல்யாணம் முடிச்சப்பட்டவங்க தானே, நான் மட்டும்தானே ஒரு கன்னி பெண்ணாக நிக்காக செய்யப்பட்ட பெண், நான் தான் அந்த பாக்கியம் நிறைந்த பெண், என்னிடத்தில் தான் நான் எந்த ஒரு ஆணோடையும் உங்களுக்கு முன்னால வாழ்ந்தவன் அல்ல என்றதை சொல்றதுக்குத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து யார் சொல்றாங்க, அன்னை ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா இந்த கருத்தை சொல்றாங்க. இத கேட்டுக்கொண்டிருக்கிற அளவுக்கு பொறுமையும் வேணும், இத இதுக்கு பதில் சொல்லவும் கூடாது, இது புத்தி சொல்ற நேரமும் அல்ல. சுபஹானல்லாஹ், இந்த ஹதீஸ் நீங்க நாங்க வார்த்தைகளை மட்டும் விளங்கினத்து கேளா, இத எங்களோட குடும்ப வாழ்க்கையோடு இதை போட்டு பார்க்கணும், எங்களோட குடும்ப வாழ்க்கையை போட்டு பார்க்கணும். சுபஹானல்லாஹ். இன்னொரு ஹதீஸ் இது இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய முஸ்னதுல, இப்னு மாஜா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன் சுனன்ல இந்த ஹதீஸ பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாஸாவுல பங்கெடுத்தாங்க, ஜனாஸா நல்லடக்கம் செய்யப்பட்டது. ஜனாஸாக்கள் என்று சொல்லும் பொழுது நம்மில் அநேகமான ஜனாஸாக்கள் உறவுகள், நண்பர்கள், சகோதரர்கள், தெரிந்தவர்கள் என்று பலரும் இறையடி சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் சிலர் இந்த COVID-19 தாக்கத்தினால் இறையடி சேர்ந்தவர்கள், பலர் இயற்கையான மௌத்து. ஆனாலும் எந்த ஒரு ஜனாசாவிலும் பங்கெடுத்துக் கொள்வதற்குரிய சந்தர்ப்பம் இல்லை. ஒரு புறத்தில் தனிமைப்படுத்தல் குவாரண்டைனுடைய சட்டம் ஆக்ட் இருக்குது, யாருக்கும் எங்கேயும் போக முடியாது, தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் முடக்கப்பட்டிருக்கின்றோம். மறுபுறத்தில் மரண அச்சுறுத்தல், மரண பயம், நோய் தொட்டுவிடுமோ என்ற அச்சம், இப்படியான தர்ம சங்கடமான கட்டத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்டொரு நிலை இதற்கு முன்னால் எங்களுக்கு தெரிந்த அளவுக்கு ஏற்படவில்லை என்பது யதார்த்தம். எனவே ஜனாசாவில் பங்கெடுப்பது என்பது வெறுமனே அந்த ஜனாசாவை நல்லடக்கம் செய்வதற்காக வேண்டி மட்டும் அல்ல, அந்த ஜனாசாவுடைய குடும்பத்துடைய துயரத்தில் நாங்களும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டும். ஜனாசாவை நன்றாக குளிப்பாட்டி கஃபன் செய்து அவரை வந்து மக்கள் பார்த்து விட்டு அவருக்கு துஆ செய்து விட்டு ஜனாசாவுடைய வீட்டு குடும்பத்தார்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு உங்களை அல்லாஹ் கைவிட மாட்டான் என்ற 4 வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லும் பொழுது அதற்கு பிறகு நல்ல ஒரு உரை, ஒரு பயான், 4 கதைகள், 4 வார்த்தைகள் வீட்டுக்குள்ள பேசி ஒரு துஆ செய்து அந்த ஜனாசாவை தூக்கிக் கொண்டு போகும் பொழுது அந்த குடும்பத்தினுடைய கஷ்டம், மனக்கவலை, உளைச்சல் இவைகள் பெரிய ஒரு அளவில் அது ஒரு குறைபாட்டு, ஒரு அதில் ஒரு ரிலாக்ஸ் அவர்களுக்கு ஏற்படத்தான் செய்யும். ஆனால் அது ஒன்றும் இப்ப நடக்கவில்லை. ஒரு புறம் நோயாளியாக நாங்கள் நோயாளியை கொண்டு போய் வைத்திய சாலைக்கு கொடுத்து விட்டு வந்தோம். தகப்பனாக, தாயாக, கணவனாக, மனைவியாக, என் குழந்தைகளாக கொடுத்து விட்டு வந்தோம். ஒன்றும் தெரியாது, டாக்டரிடத்தில் கோல் போட்டு ஏதோ கேட்டுக்கொள்ளும். திடீரென்று ஒரு கோல் வந்துச்சு, பேஷண்ட் பார்த்தாகிவிட்டார். இப்ப என்ன செய்வது, வீடு குவாரண்டைன் ஆக்கப்பட்டுவிடும், வீட்டை விட்டு வெளியே போகிறார். தனிமைப்படுத்தப்பட்ட அவர்கள் இல்லாமல் குடும்ப அங்கத்தவர்களில் யாரு இருப்போமோ 2-3 பேருக்கு வரலாம், வந்து ஜனாசாவை பார்த்து விட்டு போகலாம், நல்லடக்கம் செய்யப்படும், எங்களுக்கு போக இயலாது. மௌத்தானவருக்கு இருக்கிற பிரச்சனையை விடவும் உளைச்சலை விடவும் அல்லாஹ் நிச்சயமாக அவரை மன்னித்து அவருடைய பயணத்தை அவருக்கு லேசாக்கித்தான் வைத்திருப்பான். ஏனென்றால் அவருக்கு கிடைத்தது ஒரு சஹாதத்து, இந்த மௌத் அவருடைய ஒரு பாவ மன்னிப்பு. அல்லாஹ் அவரை நிச்சயமாக சூனத்துக்குத்தான் அழைத்துக் கொண்டு போவான், அது நிச்சயம். ஆனால் அவர் போய்விட்டார், இங்கிருக்கக்கூடியவர்களுக்குத்தான் பெரும் துயரம், அதை நாங்கள் உணர்கின்றோம். எனவே சமூகமாக வாழக்கூடிய நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் செய்ய வேண்டிய சமூக பணிகள் இருக்கிறது. அந்த குடும்பத்துடைய பொருளாதார நிலைமைகளை கவனத்தில் கொண்டு அவருடைய பொருளாதார நிலைக்கு ஏற்ப நாங்கள் அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவங்களுக்கு செய்ய வேண்டிய தேவைகளை நாங்கள் செய்து கொடுக்க வேண்டும். தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஒரு புறம், சோகத்தில் இருக்கிறார்கள் மறுபுறம். ஏன் இப்படி எங்களுக்கு நடந்ததோ தெரியாது என்று சொல்லி ஒரு வகையான மன உளைச்சலுக்குள்ளே இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும். இணையத்தினூடாக, வாட்ஸ்அப்பினூடாக செய்திகளை அனுப்பி உங்களுக்காக துஆ செய்தோம், பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், இது எழுதப்பட்டொன்றுதான் நடந்திருக்கிறது. உங்களை விட்டு பிரிந்து போனவர் உங்களுக்கு மட்டுமல்ல, இது எங்களுக்கும் ஒரு இழப்புத்தான். நல்ல ஒரு மனிதர், சாலிஹான மனிதர், இப்படியெல்லாம் செய்திருக்கிறார், அப்படியெல்லாம் செய்திருக்கிறார். ஏனென்றால் நாங்கள் வாழ்க்கையில மனிதர்களுடைய குறைகளைத்தான் தேடி பார்த்திருக்கிறோமே தவிர அவர்கள் செய்த நலவுகளை நாங்கள் தேடி பார்த்தில்லை. நீங்க தேடி பார்த்திருப்பீர்கள் என்றிருந்தால் ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒதுக்கி வைத்த, ஓரம் கட்டப்பட்ட எங்களுடைய கண்ணுக்கு அவருடைய நலவுகள் தென்படாத மக்களுடைய நலவுகளை தேடி பாருங்கள். பல ஆயிரக்கணக்கான நலவுகள் அவர்களுக்கு பின்னால் மறைந்திருக்கும். அவைகளை வெளியெடுத்து பேசுங்கள், கதையுங்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜன்னத்துல் பகியில் ஒரு ஜனாசாவில் பங்கெடுத்து விட்டு வீட்டுக்கு வாராங்க. அந்த சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா தன்னை தலையில கையை வச்சுக்கொண்டு தலைவலி பிடிச்சு அழுது கொண்டிருக்கிறாங்க. இது ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹாவே சொல்றாங்க, நான் தலையில கையை வச்சு அழுது கொண்டிருக்கிறேன், வா ராசா வா ராசா, தலைவலி தலைவலி. சுப்ஹானல்லாஹ். கொஞ்சம் யோசிங்க பாப்போம், நீங்க வீட்டுக்கு உள்ள வரக்குள்ள நோனா உங்களோட வைஃப் தலையில கையை வச்சுக்கொண்டு தலைவலி கால் வலி மூட்டு வலி என்ன சரி சொன்னா எப்படி இருக்கும்? சர்தார் ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் ஜன்னத்துல் பக்கீக்கு போயிட்டு வராங்க, ஜனாசா வணங்கிட்டு வராங்க, வீட்டுக்கு வந்து சேர்ந்தா தலைவலின்றாங்க. அந்த எல்லத்தையும் வச்சு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கவலைப்படாதேம்மா, எனக்கும் சரியான தலைவலியாகத்தான் இருக்குது, பல் அன வா ராசா, எனக்கும் தலைவலியாகத்தான் இருக்குது, நீ ஒன்னும் பயப்படாதே, என்ன சரி நடந்துட்டா, எல்லாருக்கும் மௌத்து இருக்குதானே, எல்லாருக்கும் மௌத்து இருக்குது, என்ன சரி நடந்துட்டா, மா வர்றக்கு உனக்கு என்ன சரி நடந்துட்டா, எனக்கு முன்னால நீங்க மௌத்தாகிட்டா, லவ் முத்து கபில், எனக்கு முன்னால நீங்க மௌத்தாகிட்டா, நான் என்ற கையால் அவளை குளிப்பாட்டி கஃன் செஞ்சு தொழுவித்து நல்லடக்கம் செய்வேன் என்று சொல்லி ஆறுதல் படுத்தினாங்க. நோயாளிக்கு ஆறுதல், தலைவலிச்சது, தலைவடிச்ச போகுது என்று வச்சுக்கோங்களேன், அப்படி அழுது கொண்டிருக்கிறான். கென்ன போய் தாறுதல் சொல்ல, கணவன் சொல்ல, நீங்க ஒன்றுக்கு பொறி பண்ண தேவல், என்னோட என்ன திருப்தியை பெற்றவர் தானே, என்னுடைய இவ்வளோ காலம் இருந்திருக்கு, நீங்க நான் அல்லாஹ்விடத்தில் சாட்சி சொல்லுகின்றேன், நீங்க ஒரு நல்ல ஒரு பெண், நல்ல சாலிஹான குழந்தைகளுக்கு தாயாக இருக்கிறீங்க, உங்களை விட பாக்கியமான ஒரு பொண் இருப்பாவா என்று சொல்லி நாலு வாரத்து ஆறுதலுக்கு சொன்னா ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா என்ன தெரியுமா சொன்னா, ஆஹா, நீங்க என்னை இவ்வளோ அவசரமா கொண்டைத்து தொழுவிச்சு அடக்கிட்டு போட்டு இன்னும் ஒரு பெண்ணை நிக்காக செய்ய போறீங்களான்னு கேட்கிறாங்க. இதுதான் பெண்கள், இதுதான் பெண்கள். லவ் ஃபால்தாலிக்க லம்மா ரஜத்த இலா பைத்தி, என்ற வீட்டுக்கு நீங்க வந்தா இன்னும் ஒரு கல்யாணம் முடிச்சு நீங்க இன்னும் ஒரு பெண்ணோட என் வீட்டில் வாழ போறீங்களான்னு கேட்கிறேன். இதை எனக்கிட்ட அவங்கள்ட்ட கேட்டா எப்படி இருக்கும், எங்களுக்கு என்ன நடக்கும்? மிக இரக்கமாக, மிக அன்பாக, மிக பணிவாக சொல்லுகின்றேன், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை படிப்பது, அதை புரிந்து கொள்வது ஏண்ட அவங்களோட வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும் என்ற ஒரே ஒரு காரணத்தின் காரணமாகத்தான் இந்த வகுப்பு நடாத்தப்பட்டது. அதனுடைய உண்மையான நோக்கம் அதுதான். இவைகள் எல்லாம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வீட்டுக்கு நடைபெற்ற விடயங்கள். இவைகளை நான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து மட்டும் உங்களுக்கு எடுத்துக்காட்டினேன், விளங்கப்படுத்தினேன், சொன்னேன். அது போக சஹாபாக்கள், தாபிஈன்களுடைய வாழ்க்கை வரலாறுகள்ல ஒரு பகுதி இருக்கிறது. அவைகளை பற்றி கதைப்பதற்குரிய அவகாசம் நேரம் இதுவாக இல்லை. நான் ஆரம்பத்தில் அபிப்பிராயப்பட்டது போன்று பள்ளி வாசல்களை மையப்படுத்தி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிவுடைய சஹீஹுல் புகாரியில் இருக்கக்கூடிய நிக்காஹுடைய பாடம், அதே போல கிதாபுல் முஆஷரா அல முஆமலாத் வர்த்தக நடவடிக்கையுடைய பாடங்கள் பாடமாக நடாத்தப்படும் என்றிருந்தால் மிக பிரயோஜனமாக இருக்கும். சமூகத்திற்கு மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த முடியும். குடும்ப வாழ்க்கை என்றால் என்ன, பெண்கள் என்றால் யாரு, கணவன் என்றால் யாரு, பெண்களுக்கு ரோஷம் என்றால் கணவனுக்கு கோபம், ரோஷமும் கோபமும் எந்த இடத்தில் உண்டு சேருமோ அங்கிருந்து வெளியாகக்கூடியது வேறுண்டாகத்தான் இருக்கும். அது கூடாது. அப்படிப்பட்ட நிகழ்வுகள் சமூகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை ஞாபகமூட்டிக் கொண்டு நாளை உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்கள் அனைவருடைய துஆவையும் எதிர்பார்த்தவனாக விடைபெறுகின்றேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.